இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 2:1 வாசிக்கலாம். The book of 1 Timothy chapter 2 and verse 1.
நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும்
விண்ணப்பங்களையும்
ஜெபங்களையும்
வேண்டுதல்களையும்
ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிறதான ஊழியக்காரனுக்கும் அவனிடத்தில் இருக்கிற சபைக்கும் சேர்த்து சொல்லுகிற ஒரு புத்திமதி. இது சாதாரணமான புத்திமதி அல்ல. இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி கவுன்சிலிங். இது வந்து ஒரு விசேஷமான ஒரு காரியம், பிரதானமான புத்திமதி. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு புத்திமதியாக பவுல் தீமோத்தேயுவுக்கு மென்ஷன் பண்றார். ஏன் இது பிரதானமான புத்திமதி? இந்த புத்திமதியை சொல்லும் பொழுது ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ணி சொல்றார். புரியுதுங்களா? ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்றார். ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு நபருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஜெபத்தை வைத்து அவங்க யார் என்பதை கணக்கிட்டலாம். வெளியில வைத்து ஒருத்தரை வந்து ஜட்ஜ் பண்றதை விட அவங்களுடைய ஜெபிக்கிற ஜெப குறிப்பு, அவங்க செய்யற ஜெபத்தின் காரியங்கள், அதை வச்சு அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க என்பதை சுலபமாய் கணக்கிட முடியும், அவங்களை நிதானித்து விட முடியும். பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி, உங்கள் ஜெபத்தில் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்கன்னு கொண்டு வரணும். பெரும்பாலும் இன்னைக்கு ஜெபிக்கிற பொழுது அநேகருடைய ஜெபம் ஒரு சுயநலமான ஜெபமா இருக்கு. இட் இஸ் எ செல்ஃபிஷ் பிரேயர் இல்லையா? சுயநலமா, எனக்காக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க, என் தேவையை சந்திங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, என்னுடைய கணவருக்கு வேலையை கொடுங்க, என்னுடைய வீட்டில் வருமானம் அதிகரிக்கட்டும், என்னுடைய கடன் பிரச்சனை மாறட்டும், எனக்கு சுகம் உண்டாகட்டும், நான் நல்லா இருக்கணும். இப்படி நமக்காகவே நம்ம என்ன செய்யற, பல நேரத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு தாண்டி வெளியில போறதே கிடையாது. ஒரு சுயநலமான ஒரு வட்டத்தை, நம்மையும் நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த சுயநல வட்டத்துக்குள்ளேயே நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சுயநலமாய் இருக்கக்கூடாது. கவனிங்க, சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை ஒருபோதும் தேவ சித்தமானது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே சுயநலமானவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவரை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் என்றைக்குமே அவர் ஒரு சுயநலவாதி கிடையாது. அவர் ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவர். அவரை போல நம்ம மாறணும். அவர் என்றைக்குமே சுயநலவாதி கிடையாது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள் நம்மை கர்த்தர் எடுக்கிறார். பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி, ரொம்ப முக்கியமான புத்திமதி. உங்கள் ஜெபத்தில் உங்களை மட்டும் நீங்க நினைச்சு ஜெபிக்காதீங்க, உங்கள் தேவைகளை மட்டும் சொல்லி ஜெபிக்காதீங்க, உங்களுக்காக மட்டுமே இருக்காதீங்க, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்றார். எல்லாருக்காகவும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை நமக்காக மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் இருக்க வேண்டும். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்கு மட்டும் வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது, மற்றவர்களுக்காக நம்ம வாழ வேண்டும். அதுதான் ஒரு முதிர்ச்சி அடைந்ததான ஒரு நிலைமை. புரியுதுங்களா? முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைமை, மற்றவர்களுக்காக வாழ்வது, அது ஒரு முதிர்ச்சி. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை அதுக்கு எல்லா காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுபாவம், எதிர்த்தால் என்னுடைய இதும், அதனுடைய ஒரு பென்சிலை இன்னொருத்தர் தொட்டு, என் பென்சிலை தொடாத அப்படி, என்னுடைய பேப்பர் எடுக்காத, என்னுடைய நோட்டை எடுக்காத, என்னுடைய தண்ணி நீ குடிக்காத, எது எடுத்தால் என்னுடைய இது தொடக்கூடாது, பக்கத்தில் யாரையும் விடாது. இது குழந்தை பருவம். புரியுதா? நீ நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாரு. என்னுடையது அவ்வளவுதான், என்னுடையதை தொடாத, என் பக்கத்தில் வராத, இது என்னுடையது. ஆனால் அந்த குழந்தை வளருகிறது, வளர்ந்து ஒரு லெவலுக்கு வாலிப பிராயம் வரும் பொழுது கொஞ்சம் உலகத்தை புரியுது, ஆனாலும் ஒரு முழுமை அடையிறது கிடையாது. ஒரு வாலிப பருவத்தில் வரும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி வருது, ஆனாலும் கொஞ்சம் செல்பிஷ்னஸ் போயிட்டே இருக்கும். அதன் பிறகு அவர்களுக்கு திருமணம்னு ஒண்ணு நடக்குது. திருமணம் நடக்கும் பொழுது அவங்களுடைய லைஃப்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது, புரியுதுங்களா? ஏன்னா அதனாலதான் கர்த்தர் வந்து என்னைக்குமே, இது என்னுடைய சப்ஜெக்ட் இல்ல, ஆனா கர்த்தர் என்பது கொண்டு வராது. தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்னு கர்த்தர் கேட்கிறாரு. அதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. திருமணம் ஒண்ணு நடக்குது. திருமணம் ஒண்ணு நடக்கும் பொழுது அவனுக்குள் இருக்கிற செல்பிஷ்னஸ் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% போயிடும். சுயநலம் 75% போயிடும். அது வரைக்கும் தானே சம்பாதிப்பான், தானே போய் தனியா உட்காந்து சாப்பிடுவான், தானே ஹோட்டல்ல போவான், தானே சாப்பிடுவான், தானே வைப்பான், எல்லாம் தானே தான். பக்கத்தில் இருக்கிற யார பத்தி எதுவும் நினைக்க மாட்டான் இல்லையா? எது வேணாலும் தான் தான், தானே சம்பாதிப்பான், தானே ஹோட்டல் போவான், தானே தனியா உட்காந்து சாப்பிடுவான், தானே இருப்பான், எல்லாம் தனக்குன்னு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். பெத்த அம்மா அப்பா இருக்கிறது கூட அவனுக்கு பெருசா தெரியாது, கூட பிறந்தவர்கள் கூட அண்ணன் நம்பி கூட பெருசா தெரியாது, தன்னை மட்டும்தான் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஆனா திருமணம் ஒண்ணு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஷேரிங் ஒண்ணு வரும். தன்னுடைய சம்பாத்தியத்தை கணக்கு பார்க்காமல் தன் மனைவிக்கு கொடுக்கிறான். மற்றபடி பார்க்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் கணக்கு பார்த்து 10 ரூபா கொடுக்கணுமா 2 ரூபா கொடுக்கணுமா யோசிப்பான். ஆனா அதே நேரத்தில் தன்னுடைய மனைவின்னு வரும்பொழுது கரெக்டான நபருக்கு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்ல கரெக்டான நபருக்கு, சரியான மைண்ட் செட்ல இருக்கிறவனுக்கு சொல்றேன். அப்ப பார்க்கும் பொழுது தன்னுடைய காரியத்தில் எதையுமே கணக்கு பார்க்காமல் கொடுப்பான் இல்லையா? இப்ப வந்து அவன் பார்க்கிறான் 75% அவன் வந்து வெளியில வந்துட்டான் சுயநலத்தை விட்டு. அடுத்தது ஒரு குழந்தை ஒண்ணு பிறகுது. குழந்தை ஒண்ணு பிறந்த உடனே இப்ப கணவனும் மனைவியும் 75 நிக்கிறவங்க, இவங்க ரெண்டு பேருமே இப்போ இவங்களுக்காக வாடல, தங்களுடைய பிள்ளைக்காக ரெண்டு பேரும் வாட ஆரம்பிப்பாங்க. இது 100% வந்துடுவாங்க. இதான் முதிர்ச்சி. தங்களுக்கு எதுவும் இருக்குதோ இல்லையோ முதல்ல பிள்ளை சாப்பிட்டுச்சான், தங்களுக்கு இருக்குதா இல்லையா அதை பத்தி பிரச்சனை கிடையாது. தங்களுக்கு இல்லைன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க. முதல்ல பிள்ளைக்கு இருக்குதா, அது போன மிச்சம் மீதிதான் நமக்கு இந்த லெவலுக்கு வருவாங்க. அப்போ இது முழுமை, இது முழுமை. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்ப நமக்கு நம்முடைய ஜெபம் நம்மளையே சுத்தி 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 வருது வச்சுங்க. நம்ம யாரு? குழந்தை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் குழந்தையாக இருக்கிறோம். அப்போ வளரல, ஒரு வாய்ப்பு பிராயத்தை கூட வரல. அப்ப நம்ம லைஃப்ல வந்து என்னைக்கும் இந்த குழந்தை தனத்துல இருந்து என்ன செய்யணும், வெளியில வரணும். இது உங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலையை வச்சு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சொன்னேன். அப்ப நம்ம வளரணும், வளர்ந்து சுயநல வட்டத்தை விட்டு வெளியே வந்து நமக்காக வாழ்கிறதிலிருந்து மற்றவர்களுக்காகவும் வாழ நம்ம பழகிக் கொள்ள வேண்டும். புரியுதா? அதான் வளர்ச்சி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் 33.5 ஆண்டுகள் அவர் மனிதனாய் வாழ்ந்தார். அந்த 33.5 ஆண்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா அவர் தனக்காக எதையுமே செய்ததாக ஒரு சம்பவத்தையும் நம்ம பைபிள்ல பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான். சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது 12 வயதா இருக்கிறார். அந்த 12 வயதா இருக்கும் பொழுது தன்னுடைய தாயாகிய மரியாளும் யோசேப்பும் எருசலேமுக்கு கூட்டிட்டு போறாங்க. லூக்கா 2 அதிகாரத்தில் 41 வசனத்தில் 52 வரைக்கும் Luke 2:41-52 அங்க பார்க்கும் பொழுது அவங்களை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வரும்பொழுது பிள்ளையாகி இயேசு எருசலேம் இருந்துட்டார். இருந்துட்ட பிறகு பெற்றோர் தேடி போய் கேட்கிறாங்க, ஏன் மகன் இப்படி செய்தேன்? அவர் சொல்றார், நான் என் பிதாவுக்கு அடுத்ததைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அவர் தனக்காக அங்கு இருக்கல, சாப்பாட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எருசலேம் இருந்துட்டார். யாருக்காக? என் பிதாவுக்கு அடுத்ததைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? பிதாவுக்காக அங்கு இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு உலகத்திலே பார்க்கும்பொழுது மிகவும் பரிதாபமான வாழ்க்கை அவருக்கு. வீட்டுக்கு மூத்த மகன், வீட்டுக்கு மூத்த மகனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு வளர்த்து தகப்பனாய் இருக்கிற யோசேப்பு சீக்கிரம் மறித்து விடுகிறான். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில எல்லாம் தாய் தான் இருக்கிறாங்களே தவிர அந்த யோசேப்பு அங்க இல்ல. யோசேப்பு சீக்கிரம் மறித்து விடுகிறான். அவன் மறித்த பிறகு அந்த குடும்பத்தை சுமக்க வேண்டிய மிகப்பெரிய சுமை இயேசு கிறிஸ்துவுக்கு சுமத்தப்பட்டது, அவர் தலைமையில் வைக்கப்பட்டது. அவர் தன்னுடைய வாலிப பிராயத்திலே தனக்கென்று வாழல, பசங்களோடு சேர்ந்து ஊர் சுத்தல, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கதை பேசி நேரத்தை செலவு பண்ணல, தன்னுடைய வாலிப பிராயம் முழுவதையும் குடும்ப பாரத்தை சுமந்தார். விதவை தாய், உடன் பிறந்த நாலு தம்பிங்க, தங்கச்சிங்க, இப்படி அவருடைய காரியம் பார்க்கும் பொழுது குடும்ப சுமையை அவர் சுமந்து கொண்டிருந்தார். அப்படி அவர் குடும்ப சுமையை அவர் சுமந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் வாலிப பிராயம் முழுவதும் உலகத்திலே தன்னுடைய குடும்பத்தை சுமக்கிறவராக அவருடைய வாழ்க்கை போச்சு. தனக்காக வாழல, உலக வாழ்க்கையிலே அந்த 33 வயசுல 30 வருஷம் வரைக்கும் அப்படி போயிடுச்சு. அந்த 30 வயசு கடந்த பிறகு அடுத்த 3.5 ஆண்டுகள் முழுக்க 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 பிதாவின் சித்தத்தை செய்வதிலும் பிதாவுக்காக உழைப்பதிலும் தன்னுடைய காலத்தை முழுவதையும் அவர் செலவழித்து விட்டார். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் பிதாவை மகிமைப்படுத்தியே தன்னுடைய வாழ்க்கையை ஓடி முடிச்சிட்டார். அவருடைய வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியும் தனக்கென்று சுயநலமாய் அவர் வைத்துக் கொள்ளவே இல்லை, கம்ப்ளீட்டா மற்றவங்களுக்காக கொடுத்துட்டார். இன்றைக்கு சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். சுயநலமாய் நமக்காகவே வாழ்வது என்பது தேவ சித்தம் அல்ல, நல்ல தெளிவார்க்கணும். நான், என்னுடைய வீடு, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, இப்படி நமக்காக மட்டுமே வாழ்வது என்பது தேவ சித்தமே கிடையாது. அதுக்கு பின்னால் வர வசனங்களை கடைசியில் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அது தேவ சித்தமே கிடையாது. என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவ சித்தம் என்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவ சித்தம் என்கிற காரியம் தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறதே தவிர, தேவ சித்தத்தை விட்டு நம்ம வெளியே வருவோமானால் அது நம்மை பரலோகத்திலிருந்து நரகத்திற்கு நேராக கொண்டு போய் இழுத்துவிடும். இயேசு கிறிஸ்து தெளிவா சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 21 22 23 வசனங்களில், மத்தேயு சாப்டர் 7:21-23 அங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லைனார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை முழுக்க முழுக்க செஞ்சார், நமக்கும் சொல்லிட்டார், வாணி கொடுத்துட்டாரு, என் பிதாவின் சித்தத்தை நீங்க செஞ்சீங்கன்னா பரலோகத்துக்குள்ள வருவீங்க, என் பிதாவின் சித்தத்தை நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா பரலோகத்துக்குள்ள வர முடியாது, கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் பரலோகத்துக்குள்ள வர முடியாதுன்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் பிதாவின் சித்தம் பிரதானமாக்கப்பட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். பிதாவின் சித்தத்தில் நம்ம நிக்கிறோம் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும். அப்ப இந்த சுயநலமான வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க பிதாவின் சித்தம் கிடையாது. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறான் பாருங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன, பிரேயரை பேஸ் பண்ணி அதை சரௌண்டிங், அது என்ன கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது கவனிக்க போறோம். இந்த இடத்துல பிரேயரை தான் போகஸ் பண்ணி எழுதுறாரு. ஆனா பிரேயரை போகஸ் பண்ணாலும் வெறும் பிரேயரை மட்டும் சொல்லல, அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையவே அந்த இடத்துல போகஸ் பண்றாரு. எல்லா மனுஷனுக்காகவும் சும்மா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு போடல, எல்லா மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரே வார்த்தை எழுதியிருக்கலாம் பொருள். ஆனா எல்லா மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சாதாரண ஒரு வார்த்தையில் சிம்பிளா எழுதாம, எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாலு காரியம் சொல்றார், புரியுதா? நாலு விஷயம் சொல்றார். சும்மா ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா அது ஒரு ஈஸியா போயிட்டு இருக்கும். ஆண்டவரே எல்லாரும் மனுஷனையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் ரட்சிங்க, ஆளுகை செய்யற எல்லாரையும் ரட்சிங்க, பிரைம் மினிஸ்டர் இருந்து சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ரட்சிங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அப்படி சொல்லல, அதற்கு நான்கு காரியம் வலியுறுத்தப்படுகிறது. இது நான்கு காரியங்கள் எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய சுயநல வட்டத்தை விட்டு நம்ம எந்த அளவுக்கு டீப்பா மற்றவங்களுடைய காரியத்தில் நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆழமாய் வலியுறுத்துகிறது. வேதத்தில் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், 2 Corinthians 5:15, Second Corinthians chapter 5 and verse 15.
பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக
மரித்து
எழுந்தவருக்கென்று
பிழைத்திருக்கும்படி
அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம்
பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்பதை நிதானிக்கிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் யார்? இந்த பிழைத்திருக்கிறவர்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த நிலைமையில் இருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக பிழைச்சிருக்கிறோம். இப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பிழைச்சிருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைக்க கூடாது. தங்களுக்கென்று பிழைக்காமல் யாருக்காக பிழைக்கணும்? தங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தாரே அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்பதை நிதானிக்கிறோம். அப்போ நம்ம ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நமக்காகவே பிழைச்சிருக்கிறோம். நான் என்னுடைய வீடு, என்னுடைய காரியம், எனக்கு வீடு, எனக்கு லேண்டு, எனக்கு வண்டி, இப்படி எல்லா காரியத்தையும் நமக்காகவே நம்ம பிழைச்சிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய மைண்ட் செட் மாறணும். ஆமென். நம்முடைய மைண்ட் செட் மாறணும். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். மரணத்தின் பிடிவு நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவத்தின் மரணத்திலிருந்து நம்ம தூக்கி எடுத்திருக்கிறார். இனி நமக்காக மரித்து உயிரோடு எழுந்த இயேசுவுக்காக நம்ம பிழைச்சிருக்கணும். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம பிழைச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்ப இந்த நான்கு லெவல பட்டு உங்களுக்கு சுருக்கமா உங்களுக்கு சொல்லப்படுற நான்கு காரியங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை உங்களுக்கு நான் சொல்லப்படுறேன். முதலாவது, எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணணும். புரிதலா? எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணுதல் என்றால் என்னன்னா பெட்டிஷன் பிரேயர், ஜஸ்ட் ரிக்வஸ்ட், ஒரு பிரேயர் ரிக்வஸ்ட் கொடுக்கிறது. விண்ணப்பம் பண்ணுதல் என்றால் ஒரு பிரேயர் ரிக்வஸ்ட். இப்போ போய் நீங்க ஒரு வேலைக்கு விண்ணப்பம் பண்றோம் இல்லையா, ஒரு ஜாபுக்கு விண்ணப்பம் பண்றோம். இது வந்து நீங்க வந்து கம்பல் பண்றது கிடையாது. நீ கட்டாயம் எனக்கு வேலை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஒண்ணு நம்ம என்ன செய்ய முடியாது. அப்ளிகேஷன் போடும்போது கட்டாயம் எனக்கு கொடுத்தாகணும் அப்ளிகேஷன் போட முடியாது. விண்ணப்பம் பண்ணுதல் என்பது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறது, எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்கறது. விண்ணப்பம் விண்ணப்பம் விண்ணப்பித்தல் அப்படின்னு அப்ளிகேஷன் கொடுக்கிறது. முதலாவது நம்முடைய காரியம் என்னவென்றால் எல்லா மனுஷனுக்காகவும் ஜஸ்ட் அப்ளிகேஷன் கொடுக்கணும். கர்த்தரிட்ட நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் பார்த்தீங்களானால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த இரண்டாம் வசனத்தை நீங்க படிச்சீங்க உங்களுக்கு தெரியும். ரெண்டு மூணு நாலு வசனங்களை வாசிக்கலாம்.
நாம் எல்லா பக்தியோடும்
நல்லொழுக்கத்தோடும்
கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
ராஜாக்களுக்காகவும்
அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார்.
அப்ப இங்க பாருங்க, ஏன் எல்லா மனுஷருக்காக கர்த்தர் ரட்சிப்பிக்க சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படின்னா ஏதோ ஏழ்மையா இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை மட்டும் ரட்சிப்போடு நடத்தணும் கர்த்தர் விரும்பல. சொல்லுங்கன்னு சொன்னாரு, தரித்திரருக்கு சொல்லுங்கள், தரித்திரரை ஈஸியா ரீச் பண்ண முடியும். நினைச்சோடனே போய் பார்த்து இயேசு கிறிஸ்து பத்தி சொல்ல முடியும். நினைச்சோடனே போய் ஆளுகை செய்யல கூட பார்த்து நீங்க சொல்ல முடியுமா? போய் மன்மோகன் போய் பார்த்து இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் தக்குன்னு போய் சொல்ல முடியுமா? அல்ல, ஜெயலலிதா போய் நேரா போய் பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் ஏற்றுக்கொள்ளுமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது நம்ம டக்குன்னு நினைச்ச உடனே செய்யற காரியம் கிடையாது. ஆனால் தரித்திரரை என்னென்ன விஷயத்தை நம்மளால ரீச் பண்ண முடியுதுனால தரித்திரருக்கு சொல்ல சொல்றாரு. ஆகிய நான் இப்படி கர்த்தர் சொல்லுகிறதுனாலே தரித்திரரை மட்டும்தான் கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார் நினைக்க கூடாது. எல்லா மனுஷரையும் கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். ராஜாக்களை ரட்சிக்க விரும்புகிறார். அதிகாரத்தில் உள்ள யாவையும் ரட்சிக்க விரும்புகிறார். எல்லா நபரையும் கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்காக இருக்கக்கூடாது, நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் நம்முடைய வாழ்க்கை திறந்து வைக்கப்பட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கை எனக்காக மாத்திரமே நான் வாழக்கூடாது, என்னுடைய குடும்பத்திற்காக மாத்திரமே நான் வாழக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை எல்லா மனுஷருக்கும் திறந்து வைக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் இல்லாத மனுஷன் கூட தன் குடும்பத்துக்காக வாழ்றான். உதாரணம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணம் இல்லையா, திருமணமான பிறகு மனைவி நேசிக்கிறான், மனைவி எல்லாத்தையும் ஷேர் பண்றான். இதுக்கு வந்து ரட்சிப்பு அவசியம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் அதை செய்ய முடியும். அப்ப இந்த காரியம் வந்து உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுமே தனக்கு தன் குடும்பத்திற்கு அதுல அந்த லெவல்ல தான் நிற்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை, நாம் நம்முடைய குடும்பம் என்கிற எல்லையை தாண்டி எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கை திறந்து வைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு என் வாழ்க்கையின் மூலமா யார் பிரயோஜனம் அடைஞ்சாங்க, இன்றைக்கு என்னுடைய ஜபத்தின் மூலமா எத்தனை பேருக்கு நன்மை உண்டாச்சு, இன்றைக்கு என்னுடைய ஜபத்தின் மூலமா யாருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, இன்றைக்கு நான் யாருக்கு நான் நன்மை செய்தேன், இன்றைக்கு என் மூலமாய் தேவநாமம் எத்தனை ஜனங்களுக்கு புறஜாதி நபருக்கு மகிமைப்பட்டது, அதுதான் முக்கியம். என் வாழ்க்கை எனக்கோ என் குடும்பத்திற்கோ மாத்திரம் இருக்கும்படி கர்த்தரனை ரட்சிக்கல, அதை தாண்டி வெளியில போகுவதற்காக தான் கர்த்தரனை ரட்சித்திருக்கிறார். ஆமென். அதை தாண்டி வெளியில போகிறதா கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆகையினால எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும் கர்த்தர் சித்தமா இருக்கிறார். இது தேவ சித்தம். நல்ல கவனிங்க, தேவ சித்தம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தேவ பிள்ளைகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் தேவ சித்தம் நிறைவேறாது. நல்லா கவனிச்சுங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமா இருக்கிறார் அப்படின்னு எழுதி இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ஒரு விஷயத்தில் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இல்ல. இந்த வசனம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆக போகுது. 2000 வருஷமாகியும் இந்த வசனம் எழுத்தின்படி நிறைவேறி இருக்கிறா? கிடையாது. எழுத்தின்படி நிறைவேறுமா? நடக்காது. புரியுதுங்களா? நடக்காது. ஏன் நடக்காது? தேவனே விரும்பியும் அது நடக்காது. கர்த்தர் நினைச்சதெல்லாம் நடந்துடும் நினைக்கிறீங்களா? நடக்காது. நம்ம சில நேரத்தில் நம்ம தப்பான எண்ணங்கள் நினைக்கிறோம், கர்த்தர் எதை நினைச்சாலும் நடந்துடும். நடக்காது. கர்த்தர் நினைக்கிறாரு எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பிரைம் மினிஸ்டர் இருந்து அடிமட்டமாக இருக்கிற ஒரு கிளாஸ் 4 நபர் வரைக்கும் ரட்சிக்கப்படும் நினைக்கிறாரு. புரிதலா? எல்லா லெவலையும் ரட்சிக்கப்படும் நினைக்கிறாரு. பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்துட்டு ரட்சிக்கப்படும் நினைக்கிறாரு. பெரிய பிரம்மாண்டமான மரண்மனையில வாழ்கிற நபர் ரட்சிக்கப்படும் நினைக்கிறாரு. ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படும் நினைக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? கிடையாது. அப்ப இது ரட்சிக்கப்படுகிறது கர்த்தருக்கு விருப்பமா இருந்தாலும் ஏன் அது எல்லாருக்கும் நடக்கலன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஒத்துழைப்பு அதுல எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அடிப்படையில தான் தேவ சித்தம் நிறைவேறும். புரியுதுங்களா? கர்த்தர் விரும்பினாலும் நாம் ஒத்துழைப்பை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவ சித்தம் நடக்கும். நாம் ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்தால் தேவ சித்தமும் அதற்கு ஏற்ற விதத்தில்தான் நடக்கும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் தான், அதே நேரத்தில் அவர் சர்வதிகாரம் அன்றவர் கிடையாது. புரியல உங்களுக்கு? சர்வ வல்லவர் அவர், ஆனால் அவர் சர்வாதிகாரி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆண்டவர் புரிஞ்சுக்கணும். சர்வ வல்லவர், அவர் என்ன வேணாலும் அவரால் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு, முடியும். ஆனால் அவர் சர்வாதிகாரியாய் செயல்பட மாட்டார், பராசகம் பண்ண மாட்டார், பலவந்தமாய் எந்த காரியத்தை செய்ய மாட்டார். எந்த நபரையும் போய் பலவந்தமாய் நீ நீ ரட்சிக்கப்படலாம், நீ நாளைக்கு க்ளோஸ் அப்படின்னு யாரையும் போய் மிரட்ட மாட்டார். அப்போ அவர் என்ன செய்யறாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படும் விரும்புறாரு. விரும்பிட்டு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளின் ஒத்துழைப்புக்காக தன் சித்தம் நிறைவேறதுக்கு நம்மளை அவர் எதிர்நோக்கி நின்றுகிறார். என் பிள்ளை எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதோ அதை வச்சு என் விருப்பம் நடக்கும்னு நினைக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு காரியத்தை நீங்க நினைக்கிறீங்க, உங்க ஒரு ஃபேமிலின்னு எடுத்துங்க, ஒரு கணவன் ஒரு காரியத்தை நினைக்கிறாரு, அந்த காரியம் முழுமை நடக்கணும்னா அந்த மனைவியோட ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த காரியம் முழுசும் நடக்காது. புரியுதா? ஒரு ஃபேமிலி எடுத்துட்டா கூட, ஒரு கணவன் ஒன்று நினைக்கிறார் அல்லது ஒரு மனைவி ஒன்று நினைக்கிறாங்க, அந்த மனைவி நினைக்கிறது முழுமையை நிறைவேறணும்னா கணவனுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், அல்லது கணவன் நினைக்கிறது முழுசாக நடக்கணும்னா மனைவியுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு நடக்காது, நினைக்கிற காரியம் நடக்காது. நினைக்கிறோம் நடக்காது. அதே போலதான் கர்த்தர் நினைக்கிறார், கர்த்தருக்கு முடியும், ஆனா நினைக்கிறதுல நடக்காது. அது நடக்கும்னா நம்மளை வந்து அவர் ஜெபிக்க சொல்ல மாட்டார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் சித்தம் உள்ளவரா இருக்கிறார்னு சொல்லிட்டு எல்லா மனுஷனுக்காக நீங்க ஜெபிக்க நீங்க நம்மகிட்ட சொல்றாரு. அப்போ நம்முடைய ஒத்துழைப்பை அவர் எதிர்நோக்கி இருக்கிறார். நம்ம ஜெபிச்சாதான் தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற முடியுமே தவிர, நம்ம ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்தில் அவர் விரும்பினாலும் அது நடக்காது. நம்முடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்குமானால் அவருடைய சித்தம் நிறைய நடக்கும். நம்முடைய ஒத்துழைப்பு குறைவா இருக்குமானால் அவருடைய சித்தம் குறைவா நடக்கும். இது தெரியுதா? கர்த்தருக்கு நம்ம ரொம்ப தேவை, புரியுதா? நமக்கு கர்த்தர் எவ்வளவு தேவையோ அதே போல கர்த்தருக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் ஒத்துழைப்பு தேவை. நமக்கு எப்படி கர்த்தருடைய ஒத்தாசை தேவையோ அதே போல கர்த்தருக்கு நம்முடைய ஒத்துழைப்பு அவருக்கு ரொம்ப தேவை. நம்ம கோஆபரேட் பண்ணணும். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் தேவ சித்தம் நடக்கிறதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் நடக்குமே தவிர, நாம் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 26 26 அதிகாரத்தில் 51 வசனத்திலிருந்து 50 வசனத்தில் வாசிக்கலாம்.
இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார்.
அப்பொழுது
அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள்.
அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன்
கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான்.
அப்பொழுது இயேசு
அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும்
பட்டயத்தால் மடிந்து போவார்கள்.
நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால்
அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை
என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார்.
போதும். இயேசு கிறிஸ்து இப்ப கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். அவருடைய கோஆபரேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அந்த கெத்செமனே தோட்டத்திலே யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை அந்த முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறான். அவனோடு போர் வீரர்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுரு தன்னிடத்தில் ஒரு பட்டையை வைத்திருக்கிறான், எடுத்து ஒரே வெட்டு ஒருத்தனுடைய காதை வெட்டிட்டான். உடனே இயேசு கிறிஸ்து அவனை தடுத்து நிறுத்துறாரு. நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணிடுவியா? நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்க போறியோ? நீ எல்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் என் பிதாவை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும், நீங்க 12 பேர் என்ன பாதுகாக்கிறது? என் பிதா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ? ஒரு லேகியோன் என்றால் 6000 அர்த்தம். லேகியோன் என்ற வார்த்தைக்கு 6000 என்று அர்த்தம். அப்ப அந்த 6000 12 பேர் நீங்க என்ன பாதுகாக்க வேண்டாம், 12 லேகியோன் 12 × 6 72,000 தேவ தூதர்களை அனுப்பி என் பிதா எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார். நீங்க என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு ஜெபம் பண்ணா போதும், என்னை பாதுகாக்க 72,000 தூதர்களை இறங்கி வந்து என்னை சூழ்ந்து பாதுகாப்பார். அப்படி நான் செய்ய முடியும். நான் செய்தால் நான் சிலுவையிலே மதிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்னு கேட்டார். அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று வேதவாக்கியம் எழுதியிருக்கிறது. அது தேவ சித்தம், தேவ சித்தம் தானா நடக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? தேவ சித்தம் அது தானா நடந்துட்டு போகும், அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தப்பது, தேவ சித்தம் தானா நடக்காது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவ சித்தம் தானா நடக்கணும், எப்படி வேணா அது என் வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கும், தானா நடக்கும். கனவு காணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் எப்படி வேணா வாழ்வேன், என் வாழ்க்கையில தேவ சித்தம் தானா நடக்கும், ஒருபோதும் நினைக்காதீங்க. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் நம்ம அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லாம தேவ சித்தம் நடக்காது. கர்த்தர் நினைச்சிட்டாரு நடந்துடும், ஒருபோதும் நடக்காது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அதுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறாரு. தேவ சித்தம் நிறைவேறணும்னா நீ பட்டயத்தை உள்ள போடுன்றார். நீ பட்டயத்தை சண்டை போட்டீங்கன்னா தேவ சித்தம் நடக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த இடத்துல தேவ சித்தம் தன் வாழ்க்கையில வந்து நிறைவேறுவதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறார். அதற்கு குறுக்கே அவன் நிற்கவில்லை, குறுக்கே யாரும் வர்றதுக்காக அனுமதிக்கல. தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், அது நடக்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், ஒத்துழைப்பு கொடுத்தார். அதான் முக்கியம், ஒத்துழைப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுகிறேன், தேவ சித்தம் நடக்கணும். அந்த தேவ சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமாக இருக்கிறார். அதுக்கு நம்ம தேவ சித்தம், நம்முடைய பங்கு என்ன? எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணு. புரியுதா உங்களுக்கு? தேவ சித்தம் இது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தேவ சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? படமாட்டாங்க. ஆனால் நீ ஜெபிச்சு பாரு, நீ ஜெபிக்கிற நபரும் ரட்சிக்கப்படுவாங்க. புரியுதா? எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? படமாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இப்ப ஜெயலலிதா இவங்க எங்க இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க, ரட்சிக்கப்படவே ஒரு போது சொல்லக்கூடாது. அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா, நாளைக்கு நம்ம சிஸ்டர் ஜெயலலிதா வகையை கூட வரலாம். ஆமே, ஏன் முடியாது? சிஸ்டர் ஜெயலலிதாவ வர முடியும், ஜெபிச்சா போதும். புரியுதா? ஜெபிச்சா போ, ஜெபிக்கணும். அப்ப நம்ம நினைக்க கூடாது இவங்கெல்லாம் எங்க ரட்சிக்கப்பட போறாங்க. நம்ம ஜெபித்தால் கர்த்தர் சொல்ற, நீ ஜெபம் பண்ணு, அவளை ரட்சிக்க நான் விரும்புறேன், நான் சித்தமா இருக்கிறேன். அதுக்கு உன் ஒத்துழைப்பு கொடுங்கிறாரு. ஒத்துழைப்பு கொடுக்காம அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படி நீயே முடிவு கட்டாத. உன் ஒத்துழைப்பு கொடுத்தா என் பார்த்து நான் செய்யறேங்கிறார். ஆமே, புரியுதா? உன் பார்த்து நீ செய், உன் எனக்கு நான் இதை நான் விரும்புறேன், ஆனா உன்னுடைய கோபம் எனக்கு தேவைங்கிறார். இன்றைக்கும் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக வாழ வேண்டும். அது நம்முடைய ஜெபத்தில் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரதானமாய் ஜெபத்தில் ஆரம்பிக்கணும் நம்முடைய ஜெப ஜீவிதம். இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த வட்டத்தை விட்டு வெளியில வாங்க. எப்படி வரணும்? அதுல நான்கு லெவல் சொல்றாரு. இப்ப அந்த நான்கு ஸ்டேஜ் உங்களுக்கு சொல்றேன். முதல் ஸ்டேஜ், எல்லா ஜனங்களுக்காக ஜஸ்ட் விண்ணப்பம் பண்ணுங்கள், பெட்டிஷன் பிரேயர், ஒரு ரிக்வஸ்ட் வைங்க என்றார். ஆண்டவரே, எங்க சீஃப் மினிஸ்டர் ரட்சிங்க, ஜெயலலிதாவை ரட்சிங்க ஆண்டவரே, ஒரு ஜஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட். அதுலயும் ஜெபிச்சு நான் ரொம்ப ஜெபிச்சிட்டேன் சொல்லி திருப்தி ஆயிடாதீங்க. அடுத்தது விண்ணப்பத்துக்கு அடுத்தது ஜெபம் பண்ணுங்கள், விண்ணப்பங்களையும். இரண்டாவது ஜெபம். ஜெபம் என்பது என்ன? விண்ணப்பத்திற்கும் ஜெபத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா இல்லைன்னா அது தனித்தனி போட மாட்டாங்க. எல்லா மனுஷருக்காக வேண்டுதல்களையும், இரண்டாவது ஜபங்களை பண்ணணும். ஜபம் என்பது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்றது, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருகிறது. ஜபத்தை குறித்து உங்களுக்கு ரெண்டு வசனம் சொல்றேன். ரோமருக்கு எழுதுன நிருபம் 12:12 வசனத்தை வாசிக்கலாம். Romans 12:12.
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
ஜெபம் என்பது உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய ஒன்று. பெட்டிஷன் என்பது ஜஸ்ட் ஒரு தடவை கொடுத்தா போதும் இல்லையா? ஒரு கம்பெனியில் நீங்க போய் ஒரு அப்ளை பண்றீங்கன்னா ஒரு தடவை கொடுத்தா போதும், போய் டெய்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும் அவசியம் கிடையாது, ஒரு தடவை கொடுக்கணும். பெட்டிஷன் என்பது ஒரு தடவை, ஆண்டவரே உங்களை ரட்சிங்க ஒரு தடவை. ஆனால் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? சொல்றாரு ஜெபிங்க. அப்போ அந்த காரியத்தில் அடுத்தபடி உறுதியாய் நீங்க என்னத்தை ஜெபிச்சீங்களோ அதுல உறுதியாய் தரித்திருங்கள், தரித்திருங்கள். நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே பிரேயர்ல வந்து நம்ம ஒரு தடவை ஜெபிச்சு அப்படியே விட்டுணும் நினைக்கிறது இல்லை. நம்முடைய சொந்த தேவைக்கு கர்த்தர் அப்படியே செஞ்சிருவார். ஆனா ஆத்துமாக்கள் விஷயத்துல நம்முடைய கொஞ்சம் பாரத்தை எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அவருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும்னு நினைக்கிறார். என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நான் அவருடைய முகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். திரும்பவும் அதுல உறுதியாய் ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த நபரை ரட்சிங்க, ஆண்டவரே இந்த நபரை ரட்சிங்க. ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 18 முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை ஒன்றை சொல்றார். 18 முதல் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, அங்கே என்ன சொல்ல வருகிறார், ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அங்கே ஒரு ஏழை விதவை பெண்ணும் இருக்கிறாள். அந்த விதவை பெண் தனக்கு அநியாயம் செய்கிறதான நபர்களிடத்திலிருந்து நியாயம் கிடைக்கும்படி அந்த நியாயாதிபதி இடத்துல வந்து கேட்கிறார். ஆனா அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன் என்றால், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். தேவ பயமோனுக்கு கிடையாது, மனுஷரையும் மதிக்க மாட்டான். இந்த பெண்ணுக்காக பருந்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது. இவ்வளவு விதவை, கணவன் இல்ல, பிள்ளைகள் எதுவுமே ஒண்ணுமே இல்ல, பரிதாபமான ஒரு பெண். அவளுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில இவன் இந்த பெண்ணை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து அந்த பெண் வந்து கேட்கிறார். ஆனா அவன் சட்டை பண்ணவே இல்லை. ஆனால் அவள் விடாப்பிடியாய் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கடைசியில் அவன் நினைக்கிறான், இவள் நம்ம இப்படி வந்து தொடர்ந்து நம்மை அலட்டாதபடி. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா, 5:18
இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால்,
என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால்,
இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள்,
சொன்னதை சிந்தித்து பாருங்கள்.
அந்தபடியே
அந்தபடியே
தேவன் தம்மை நோக்கி,
தேவன் தம்மை நோக்கி
இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய
இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில்,
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில்
நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து,
நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து
அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ,
அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ,
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று,
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி நீங்க தொடர்ந்து ஜெபிங்க, சீக்கிரம் பதில் வருங்கிறார். ஆமென். சீக்கிரம் பதில் வரும், சீக்கிரம் பதில் வரும். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ தொடர்ந்து ஜெபி, ஒரு தடவை ஜெபிச்சு விட்டுறாத, சோர்ந்து போகாத, ஜெபம் பண்ணு, சீக்கிரம் நான் செய்யறேங்கிற ப்ராமிஸ் பண்ற. சீக்கிரத்தில் பதில் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரம் செய்வார். ஆகிய நான் நல்ல கவனிக்க. இரண்டாவது, நம்ம ஒரு காரியத்திற்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஒரு தடவையோடு நான் ஜெபிச்சேன் திருப்தி ஆகாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. சீக்கிரம் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, மூணாவது பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் நம்ம விண்ணப்பம் பண்றோம், ரெண்டாவது ஜெபிக்கிறோம், மூன்றாவது வேண்டுதல். வேண்டுதல் என்பது என்னன்னா, இன்டர்செசரி பிரேயர். வேண்டுதல் என்பது இன்டர்செசரி பிரேயர். இன்டர்செசரி பிரேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்றாட்டு ஜெபம். மூன்றாவது, நம்முடைய ஜெபத்திலே நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுல கேர்லெஸ் சும்மா ஒரு ஜெபிச்சு விட்டுறக்கூடாது. மன்றாடணுங்கிறார். மன்றாடி ஜெபிப்பது என்றால் என்ன, அதை மட்டும் உங்களுக்கு நான் பைபிள் இருந்து உங்களுக்கு 2-3 வசனத்தை காண்பிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகத்திலே 5 எஸ்தரின் புஸ்தகம் 5 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொழுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான்.
அந்த ராஜா தான் நம்முடைய ஆண்டவரை குறிக்கும், எஸ்தர் நம்மை குறிக்கும். தொடர்ந்து படிப்போம்.
ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததனால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான்.
இந்த இடத்துல ரெண்டு வார்த்தையை இந்த ராஜா யூஸ் பண்றாரு. மூன்றாவது வசனத்துல நீ கேட்கிற மன்றாட்டு என்னன்னாரு. ஆறாவது வசனத்துல பார்க்கும் பொழுது உன் வேண்டுதல் என்னன்னு சொல்றாரு இல்லையா. இந்த மன்றாட்டு ஜபம் என்பது, இந்த வேண்டுதல் என்பது மன்றாட்டு ஜபத்தை குறிக்கும். புரியுதுங்களா? ரெண்டு ஒரே வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. இங்கே நாம் பார்க்கிற தீமுத்தையின் நிறுவத்தில் சொல்லும் பொழுது மூன்றாவது வேண்டுதல் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் விண்ணப்பம் பண்ணணும், ரெண்டாவது ஜெபிக்கணும், மூணாவது வேண்டுதல் செய்ய. வேண்டுதல் என்பது என்ன? மன்றாடி ஜெபிப்பது. இந்த மன்றாடி ஜெபிப்பது என்றால் என்னன்றது எஸ்தர் புத்தகத்தில் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை சொல்றேன். நாலாம் அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கலாம். 15-16.
அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது,
நீர் போய்
சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் சாதிமாறும்
உபவாசம்
பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில்
பிரவேசிப்பேன்.
நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள்.
இந்த வேண்டுதல், இந்த மன்றாட்டு என்கிறதுல எது கலக்கிறது என்றால் உபவாசம் கலக்கிறது. புரியுதா? இது அடுத்த லெவல். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு பெடிஷன். ஆண்டவரே உங்களை ரட்சியும், ஆண்டவரே உங்களை ஆசீர்வதியும், உங்களை தெரிந்து கொள்ளும். சிம்பிளாகுது. ரெண்டாவது அந்த காரியத்திலே தொடர்ந்து செபிக்கிறது. மூணாவது மன்றாட்டு அல்லது வேண்டுதல். இந்த மன்றாட்டு அல்லது வேண்டுதல் என்பது எதை குறிக்கிறது என்றால் உபவாசத்தோடு கலந்து வருகிற ஒரு காரியம். மூன்றாவது அந்த காரியம் நடப்பதற்கு தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். பிரேயருடைய அடுத்த லெவல் இது. என்றைக்குமே சொல்றேன், நம்முடைய காரியத்தை கேர்லெஸ் தான். கர்த்தருடைய விஷயத்தில் முக்கியமா சொல்றேன், எதையுமே கேர்லெஸ்ஸா செய்யாது. என்னுடைய சொந்த காரியத்தில் கூட கேர்லெஸ் இருந்துடலாம், ஆனா கர்த்தருடைய விஷயத்தில் என்னைக்குமே கேர்லெஸ் இருந்துடக்கூடாது. உங்க சொந்த விஷயத்துக்கு நீங்க போடுற எஃபர்ட்டை விட கர்த்தருடைய காரியத்துக்கு நீங்க ரொம்ப எஃபர்ட் போடணும். புரியுதா? சொந்த காரியத்தில் காண்பிக்கிற கவனத்தை விட கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். சொந்த வேலைக்கு டைமுக்கு போறதை விட சர்ச்சுக்கு டைமுக்கு வரணும். சொந்த காரியத்தில் நம்ம செய்யற காரியத்தை விட சர்ச்சுக்கு கர்த்தருடைய காரியத்தில் சின்ன முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய காரியம் அவ்வளவு முக்கியமானது. சொந்த காரியம் ரெண்டாவது தான். நமக்கு சொந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்தவர் ஆண்டவர் தான். கர்த்தர் தான் பிரதானம். அப்ப நம்முடைய சொந்த காரியத்துக்கு நீங்க எடுத்து செலுத்துகிற கவனத்தை செலுத்துகிறதை விட கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும், அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல உபவாசம், வேண்டுதல், மன்றாட்டு, இதுக்கு என்ன சொல்ற ராஜா? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுப்பேங்கிற. எங்கிருந்து ராஜாவுடைய இதயத்தில் அப்படி வந்துச்சு? ரெண்டு தடவை ப்ராமிஸ் பண்றான், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா காரணம்? அதுக்கு பின்னால மூணு நாள் உபவாச ஜெபம் நிக்குது. ஆமென். எப்படி ஒரு ராஜா டக்குன்னு சொல்ல முடியும்? அதுக்கு பின்னால ஒரு மூன்று நாள் ரகசிய உபவாச ஜெபம் பின்னால பேக்கப் பண்ணிட்டு இருக்குது. நம்ம லைஃப் அது ரொம்ப முக்கியம். போராடி ஜெபிக்கணும். சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பேருக்கு வரணும். நிறைய பேர் நான் சொல்றேன், ரொம்ப வந்த கூட நிறைய பேர் வரல. வரணும், ஜெபிக்கணும். தனியாக நீங்க ஃபாஸ்டிங் ஜெபிங்க, அல்லது சபையில் நடக்கிற கூட்டத்துக்காகவும் வந்து நீங்க ஜெபிக்க வரணும். டைம் இருக்குதா? ஜெபிக்க வரணும், ஜெபிக்கணும். அந்த ஜெபம் தான் உண்மையிலேயே பெரிய காரியத்தை செய்யும். ராஜ்யத்தில் பாதியை கேட்ட கூட கொடுக்குறேன் கருத்து. ஆமென். அந்த அகஸ்தியோரு ராஜாவே ராஜ்யத்தில் பாதி கொடுக்கிறேன்னா நம்ம ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பார் இல்லையா? ஃபாஸ்டிங் பிரேயருக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆகையினாலே இந்த இடத்துல மூன்றாவது வேண்டுதல். பாருங்க, நம்முடைய சுயநலம் இல்லாத விஷயத்துல கேர்லெஸ் செய்யாது. எவ்வளவு தூரம் அதுல மற்றவங்களுக்காக செய்யணும், எவ்வளவு கவனமா செய்யணும், நாலு லெவல் சொல்றாரு. நாலாவது ஸ்தோத்திரம் பலனம். இந்த மூணு லெவல் போன பிறகு விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் ஜெபிச்சிட்டேன், கர்த்தனுக்கு பதில் கொடுக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நல்ல கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க. உண்மையிலேயே சொல்ற, நீங்க என்னத்துக்காக ஜெபிச்சீங்களோ, நீங்க யாருக்காக ஜெபிச்சீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த காரியங்கள் எல்லாம் மேன்மையா நடக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், சரி நல்லாதான் இருக்குது, இதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒண்ணு இல்லையே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்ன்றீங்க, சத்தியத்தை அறியணும்ன்றீங்க, சித்தமா இருக்குதுன்றீங்க. சரி ரைட், இது எனக்கு ஒண்ணுமே இல்லையே. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய காரியத்தில் என்னைக்குமே நம்ம கணக்கு பார்க்காம இருந்தீங்கன்னா கணக்கு இல்லாம கர்த்தர் கொடுப்பாரு. புரியுதா? கர்த்தருடைய விஷயத்துல நம்முடைய நேரத்தை, நம்முடைய எஃபர்ட், நம்ம கணக்கு பார்க்காம நம்ம எஃபர்ட் போட்டோம்னா கர்த்தர் கணக்கு இல்லாம நம்மளை ஆசீர்வதிப்பார். புரியுதா? இதைய அதுக்கு நான் பிளாங்க விட மாட்டேன், விஷயத்தை சொல்றேன், வாசிக்கிறான். ஒன்னு திரும்பி மூணாவது வசனம், இரண்டாம் அதிகாரம் மூணாவது வசனம்.
நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக
இப்படி ஜெபம் பண்ணுவது, வேண்டுதல் செய்கிற ராஜாக்களுக்காக விண்ணப்பம் பண்ணுதல், வேண்டுதல் செய்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்குதாம்? நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக
அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது.
இந்த மாதிரி நம்ம எஃபர்ட் போடுறது அவருக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க, இப்படி நீங்க எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுதல், ஜெபம் பண்ணுதல், வேண்டுதல் செய்தல், ஸ்தோத்திரம் பண்ணுதல், இதனால எனக்கு என்ன அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பதில் என்ன சொல்றாரு? இது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையான செய்கையா இருக்குது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இது பிரியமான விஷயமா இருக்குது. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? பிரியமானது என்பது ஒரு பெரிய பிளஸிங், கர்த்தருக்கு பிரியமானது. இப்ப நமக்கு எத்தனையோ பேர் நமக்கு தெரியும், ஆனா சிலரை பார்க்க முடியாது, ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறோம் இல்ல. எத்தனையோ பேர் இருந்தாலும் சிலரை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறோம். ஏன் உங்களுக்கு பிடிச்ச அந்த நபர் நிறைய செய்யறாங்க, அதனால அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருப்பீர்கள். ஆமேன். இதை விட வேற ஆசீர்வாதம் வேணும். நீ எனக்கு பிரியமானவன் கர்த்தர் சொல்றதை விட பெட்டரான பிளஸிங் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் என் ஹோல் ஹார்ட்ல சொல்றேன், நீ எனக்கு பிரியமானவன் அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றதை விட அதை விட பெட்டரான எந்த பிளஸிங் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இருக்கிறது அந்த மேன்மையானது. இயேசு கிறிஸ்து சர்டிபிகேட் வாங்கினார், நீ இவரனுடைய நேசக்குமார், உண்மையில் பிரியமா இருக்கிறேன். நீ இவனுடைய நேசக்குமார், உண்மையில் பிரியம், அந்த சர்டிபிகேட் யார் இயேசு கிறிஸ்து வாங்கினார், அதுதான் கிரேட்டஸ்ட் சர்டிபிகேட். புரியுதா? நீ ரொம்ப நல்லவன், நீ வந்து நல்ல ஊழி செய்யற, நீ நல்ல பாட்டு பாடுற, நீ நல்லா வாசிக்கிற, நீ நல்ல பிரசங்கம் பண்ற, நீ இது பெரிய விஷயம் கிடையாது. இது எல்லாரும் தான் பண்றாங்க. நீ எனக்கு பிரியமானவன், அந்த சர்டிபிகேட் வாங்கணும். ஆமேன். புரியுதா? நீ நல்ல பிரசங்கம் பண்ற, நீ நல்ல பாட்டு பாடுற, நீ நல்ல காணிக்கை கொடுக்குற, நீ நல்ல ஜெபம் பண்ற, நீ அது பண்ற, இதெல்லாம் அந்த இதெல்லாம் கூடிய பண்ற, அதெல்லாம் அப்புறம். பிரியமானவனா இருப்பது தான் பெரிய விஷயம், தேவனுக்கு பிரியமானவன். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற்றுகிறது. ஏனா இது தேவ சித்தத்தோடு நம்மை இணைத்துக் கொள்கிறது. என்னைக்கும் சொல்லுகிறேன், உடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கு. சுயநல வட்டத்தை விட்டு வெளியில வந்துருங்க, கம்ப்ளீட்டா வெளியில வாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம சுயநலவாதியா இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம சுயநலவாதியா இருக்கிறோம் என்றால் நம்ம ரட்சிப்பு சரியானதல்ல. நம்முடைய மைண்ட் அடுத்த லெவலுக்கு போகணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம சுயநலவாதியா இருக்கிறோம் என்றால் அடுத்து என்ன வளரலன்னு அர்த்தம், குழந்தையாக இருக்கிறோம் அர்த்தம். குழந்தைக்குன்னா சுயநலமாவே இருக்கும், அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாது. புரியுதா? அடுத்தவங்களை பத்தி எதுவும் யோசிக்காது, தன்னை பத்தி தான் யோசிக்கும். ஆனால் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நம்மளை மட்டுமே யோசிக்க கூடாது. நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம நினைக்கணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்கு கர்த்தரை கொண்டு போறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். நம்மளால் அவங்க என்ன விதத்தில் பயனடைவாங்க என்கிறது நம்ம கவனமா இருக்கும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், பைபிள்ல சில சுயநலவாதிகளா இருந்தாங்க. அந்த சுயநலவாதிகள் நெகட்டிவா ஒன்று சொல்லி நான் முடிச்சாங்க. எந்த சுயநலவாதிகளாவது பைபிள்ல பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா நபர் ஒருத்தர் கூட இருந்தது கிடையாது பைபிள்ல. உங்களுக்கு சும்மா ரெண்டு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், வாசி பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:15 வாசி. லூக்கா 12:15
பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே,
உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து
இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும்.
அப்பொழுது
நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார்.
பாருங்க எவ்வளவு இது. இவன் ஒரு ஏற்கனவே பெரிய பணக்காரன், ஏற்கனவே நிறைய வயல் நிலம் இருக்கிறது, ஏற்கனவே களஞ்சியம் இருக்கிறது. இந்த வருஷம் அமோக விளைச்சல் ஆகி போச்சு. அமோக விளைச்சல் அவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணிச்சா? நான் என்ன பண்ணுவேங்கிறான், விளைச்சல் ஜாஸ்தியான உனக்கு, ஐயோ நான் என்ன பண்ணுவேங்கிறான். அவனுக்கு அந்த விளைச்சல் ஜாஸ்தியான உடனே சந்தோஷம் வரல, கவலைதான் வந்துச்சு, ஐயோ என்ன பண்றது. உடனே மடமடன்னு இடிக்கிறான், பெருசா கட்டுறான், சேமிச்சு வைக்கிறான், அதையும் சேர்த்து வச்சுட்டு கவலைப்படாத ஆத்மாவே, கடைசி வரைக்கும் உனக்கு தலைமுறையா நீ இருக்கலாம், நல்ல சாப்பிட்டு நிம்மதியாரு அப்படின்னு தனக்கு துணியே தானே சொல்லிட்டே இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, மதிகேடனே, நீ பல வருஷத்துக்கு கணக்கு போடுற, இன்னைக்கு ராத்திரி நீ உயிர் போக போகுது, நீ என்னத்தை எடுத்துட்டு போக போறேன்னு கேட்கிறேன். உண்மையா சொல்றேன், நான் இது பைபிள் மட்டும் இல்ல, நான் பிராக்டிக்கலா ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். வெறுமனை ரொம்ப சேமிக்கிறதுல மட்டுமே குறியா இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தது இல்ல, நிறைய பேர் பார்த்திருக்கேன். கொஞ்சம் கூட ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, ஒரு விதமான கலக்கம், பயம், குழப்பம், ஒரு நிம்மதியில்லாத நிலைமையில் இருப்பாங்க, நிம்மதியில்லாம இருப்பாங்க. ஒரு எந்த விஷயத்துல அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது, இவன் சுயநலவாதி, தனக்காக மட்டுமே வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு வேதனை தான் இருந்துச்சு, அவன் சந்தோஷமாக வாழ முடியல. அன்னைக்கு ராத்திரி அவன் உயிர் போகும்னு கர்த்தர் சொல்றாரு, எங்க போக போற, என்னது எடுத்துட்டு போக போறேன்னு கேட்கிறார். நான் ஒண்ணுமே எடுத்துட்டு போக போறதில்லை. இவனை விட இன்னொருத்தனுக்கிறான். இதே லூக்கா சுவிசேஷத்தில் வாசிங்க, 18:18 வாசிங்க.
அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால்
இதை கேட்டபொழுது
மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு அறிந்து, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது.
பாருங்க, இவன் பெரிய பணக்காரன். இயேசு கிறிஸ்துவ சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் சமாதானம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவ சந்திச்ச பிறகு இவன் சமாதானம் போய் மிகுந்த துக்கம் வந்துச்சு அவருக்கு. இயேசு கிறிஸ்துவ சந்திச்சவங்க எல்லாம் சந்தோஷமா தான் போனாங்க பைபிள்ல. இவன் ஒருத்தன் தான் சந்தோஷமா வந்து துக்கத்தோட போனான. காரணம் என்ன? இவனுக்கு இருந்த ஐஸ்வர்ய மயக்கம், அந்த ஐஸ்வர்யம் மட்டுமே அவருடைய மனசில் நிறைஞ்சிருந்துச்சு, வேற ஒண்ணுமே நிறைஞ்சில்லை. அப்ப கர்த்தர் பாருங்க, இந்த இடத்துல வந்து இவனுக்கு மட்டும்தான் இப்படி சொல்றாரு. கர்த்தர் எல்லாரையுமே, எந்த ஒரு மனுஷனையும் வந்து சொத்தெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து அப்புறமா என் பின்பற்றிவான்னு எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றது கிடையாது. இவன் ஒருத்தனுக்கு தான் அப்படி சொல்றாரு. ஏன்னா இவனுடைய கவனம் ஃபுல்லா அதுல சேச்சுரேட் ஆயிருக்கு, அவனுடைய மைண்ட் ஃபுல்லா அதுல சேச்சுரேட் ஆயிருக்குது. அதனாலதான் இவனுக்கு மட்டும் அந்த செக் வைக்கிறாரு. நீ எல்லாத்தோட இதுலயும் மூடு கவனத்தை வச்சிருக்கிறியே, அந்த இடத்துல நான் கை வச்சு அவனால சும்மா இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நல்ல போதுகிறேன்றான், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறான் இல்லையா, அவன் பரிசுத்தமான மனுஷன். கலவை செய்யல, கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, எந்த பொய் சாட்சி சொல்லல, பரிசுத்தமான அவன், நல்லவன், நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல சிந்தனை இருக்குது, இல்ல பரலோகம் போன சிந்தனை இருக்குது, நல்ல போதுகிறேன், இயேசு கிறிஸ்து அட்ரஸ் பண்றது தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனால் அவனுடைய சுயநல வட்டம் இருந்த சந்தோஷத்தை எடுத்து மிகுந்த துக்கத்தோடு போய்விட்டான். அப்பதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவன் பரலோகத்துக்கு வரமாட்டான். ஐஸ்வர்யம் உள்ளவன் பரலோகத்துல வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அதனால பணக்காரங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன், அதையே தன் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பரலோகத்துக்கு வரமாட்டான்னு சொல்ல வர்றார். அதனால இங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் சுயநல பட்டத்தை விட்டு வெளியில வர சொல்ற, உனக்காகவே உன்னுடைய ஜெபம் சுயநலமா இருக்க வேண்டாம், உன்னுடைய பணம் சுயநலமா இருக்க வேண்டாம், உன்னுடைய தாளம் சுயநலமா இருக்க வேண்டாம், உன் திறமை சுயநலமா இருக்க வேண்டாம், உனக்குரிய எதுவுமே உனக்காக மட்டும் என்று இருக்க வேண்டாம்ங்கிறார். அதைத்தான் கர்த்தர் சொன்னவர். உனக்கு நான் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும், உன் திறமை இருக்கலாம், தாளம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், உனக்கு இருக்கிறதான எத்தனையோ தாளந்துகள் இருக்கலாம், உனக்கு இருக்கிற எல்லா காரியங்கள், அதை என் நாமத்தின் மகிமைக்காக நீ யூஸ் பண்ணுகிறது. உனக்காக மட்டுமே நீ யூஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, உன் ஜெபத்தை உனக்காக மட்டுமே யூஸ் பண்ணாத, உன் ஜெபத்தை நாலு பேருக்கு யூஸ் பண்ணுங்கிற, உன் ஜெப நேரத்தை உனக்காக மட்டுமே யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாத, அதை உலகத்திற்கு நாலு பேருக்காக யூஸ் பண்ணு, எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணு, உனக்காக மட்டுமே. ஆவிக்குரிய காரியத்திலிருந்து உலக காரியத்திலிருந்து பணத்தை வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் டீல் பண்றார். எல்லாத்தையும் உனக்காக மட்டுமே யூஸ் பண்ணாத, மற்றவங்களுக்கு கொடுன்று. அதனால நம்முடைய லைஃப்ல நீங்க சொல்றேன், உங்க ஜெபத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க, உங்கள் தாளந்துகளை மற்றவங்களுக்கு கொடுங்க, உங்கள் திறமைகளை மற்றவங்களுக்கு பிரயோஜனம், கர்த்தருக்கு மகிமையா கொடுங்க. உங்கள் பணம் எதுவானாலும் சரி, அதை நமக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவது சுயநலம். அதை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. சுயநலவட்டத்தை விட்டு வெளியே வந்து வாழ்வோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நடக்கும். நம்ம ஒத்துழைப்பு கொடுக்காம தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் நடக்காது. சிந்திக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா மனுஷருக்காகவும் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். கர்த்தர் எல்லா மனுஷர்கள் என்று சொல்லுகிறார். உன்னுடையதை எல்லா மனுஷருக்கும் பங்கிடுங்கிறார். உன்னுடைய ஜபத்தை உனக்காக மட்டும் செய்யாத, உனக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் எதிர்காலத்துக்கு மட்டும் நீ ஜபிக்காத, உன் ஜபத்தை முதலாவது எல்லாருக்கும் பங்கிடுங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் கொடுக்க வேண்டிய காரியம் நம்முடைய ஜெபம். அதுதான் ஜெபத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்காம வேற எதையும் நம்ம கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் உங்கள் ஜெபத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க, மற்றவங்களுக்காக ஜெபிங்க. அது சாதாரணமா ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு திருப்தி ஆகாதீங்க. விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உறுதியாய் நின்று ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது மன்றாடி வேண்டுதல் செய்யுங்க, உபவாசத்தோடு மன்றாடி வேண்டுதல் செய்யுங்க. அடுத்தது சோத்திரம் பண்ணுங்க. இப்படி எஃபர்ட் போடுங்க, மற்றவங்களுக்கு எஃபர்ட் போடுங்க. உங்க லைஃபுக்காகவே நீங்க எஃபர்ட் போட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தேவை உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்களே, அதே போல மற்றவருடைய தேவைக்காக ஏன் செய்யலைங்கிறாரு. சுயநலமாய் நமக்காக மட்டும் நம்முடைய கஷ்டத்துக்காக மட்டும் உபவாசிப்பது சரியானதல்ல. மற்றவங்களுடைய கஷ்டத்திற்கும் உபவாசித்து ஜெபிக்கிறது தான் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். அதே எஃபர்ட் நமக்கு, நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம் அதே எஃபர்ட் நம்ம மற்றவங்களுக்கு போடணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெப ஜீவிதத்தில் ஆரம்பிக்கட்டும். உங்கள் தாளந்துகள், திறமைகள், உங்களுக்கு என்ன இருக்குது, உங்கள் படிப்பு, உங்கள் பணம், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, அதை உங்களுக்காக மாத்திரமே சுயநலமாய் வைக்காதீங்க, பகிர்ந்து கொடுங்க. தேவநாம மகிமைக்கென்று தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. தேவ பிள்ளையே, கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்ற அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? எல்லா மனுஷருக்காகவும் வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சாரு. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிற நாலாவது வசனம் சொல்லுது. முதல் வசனத்திலேயே எல்லான்ற வார்த்தை வருது, நாலாவது வசனத்திலும் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் சொல்றாரு. எல்லாருக்காகவும் நாம் வாழ வேண்டும். நமக்காக, நம் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் வாழ பழக வேண்டும். எல்லாருக்காகவும் வாழ வேண்டும். தெய்வ பிள்ளையே, எல்லாருக்காகவும் வாழ வேண்டும். உங்களுக்காக மட்டும் வாழாதீங்க, எல்லாருக்காக வாழ பழகுங்க. அதுதான் தேவ சித்தம். உங்களை குறித்து தேவ சித்தம் அப்படி இருக்கிறது. அதற்கு நீங்க ஒத்துழைப்பு இன்னைக்கு கொடுங்க, இன்னையிலிருந்து கொடுங்க. அவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் காரியம் நடக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை சுயநல வட்டத்தை விட்டு வெளியே வரும்படி எங்களை அழைக்கிறீங்க அப்பா. வேதத்திலே சுயநலமாய் வாழ்ந்தவர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, தங்கள் நிலத்தில் ஏராளமான விளைச்சலை கண்ட அந்த மனுஷன், அன்றைக்கு அவன் ஜீவன் எடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவரே, அவன் சேகரித்தவைகள் யாருடைய வேளாகணும் நீங்க கேட்டீங்க. அவன் எதையும் கொண்டு போக போறவில்லைன்னு சொன்னீங்க. அவனுக்கு அந்த விளைச்சல் சந்தோஷத்தை அல்ல, கவலையை தான் கொடுத்துச்சு. அந்த ஐஸ்வர்யம் உள்ள தலைவன் நிம்மதியா வந்து துக்கத்தோடு, மிகுந்த துக்கத்தோடு போனான்னு போடப்பட்டிருக்கிறதப்பா. சுயநலமாய் வாழ்ந்தவர்கள் யாருமே சந்தோஷமாய் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. தெரியுமா, வேதத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தால் சுயநலமாய் தங்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் யாருமே சந்தோஷமாய் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. நானும் இப்படிப்பட்ட நபர்களை எத்தனையோ பெரிய வாழ்க்கை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப வெறுவனே சுயநலமாய் மட்டுமே இருக்கிற உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட அவங்க சந்தோஷமா இல்லை. ஒரு சிலர் நான் பார்க்கிறேன், கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. ஏராளம் அவங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கத்தர் வைக்கிறான், ஆனால் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்துக்குள் நம்ம பிரவேசிக்கிறோம். இப்படி செய்வது கர்த்தருடைய பார்வையில் நன்மையும் பிரியமா இருக்கிறது. தெரியுமா, நீங்க சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்காக ஜெபிச்சு மற்றவங்களுக்காக நீங்க பிரயாசப்பட்டு மற்றவங்கள் பயனடையும்படி வாழ்வது கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்க எதை கொடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். கர்த்தருக்கு முன்பாய் நீங்கள் நன்மை செய்வீர்களானால் அவர் உங்களுக்கு பதிலுக்கு நன்மை செய்வார். எதை கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இது கர்த்தருக்கு முன்பாய் நன்மையானது. அதனால கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்யறத பார்ப்பீங்க. அடுத்தது கர்த்தருக்கு முன்பாய் இது பிரியமான காரியம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் சொல்லுவார். இதை விட மேலான சாட்சி இந்த உலகத்தில் என்னங்க இருக்குது? நீ எனக்கு பிரியமானவன் கர்த்தர் சொல்றதை விட இந்த உலகத்தில் ஒரு மேலான சாட்சி கர்த்தர்கையில வாங்குறதுல இதை விட ஒரு பெரிய சாட்சி எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கணும். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று இயேசு கிறிஸ்து பாராட்டப்பட்டது போல நாம் பாராட்டப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளினால் எங்களோடு இடைப்பட்டு எங்களை புடமிட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை திருப்பி போடட்டும். இதுவரையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சித்தத்தை உணராமல் அறியாமல் வாழ்ந்திருப்போமானால் இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை திருப்பி போடட்டும் அப்பா. உங்களுக்கு பிரயோஜனமாய் உமது நாமத்திற்கு மகிமையாய் எங்கள் ஜெப நேரத்தை பயன்படுத்த உதவி செய்யுங்க. எங்களுக்காக மட்டும் ஜெபிக்கிற அந்த நிலைமையிலிருந்து எங்களை தூக்கி எடுங்க. அண்டவரே, எங்களுக்காக மாத்திரமே வாழ்கிற அந்த சுயநல வட்டத்தை விட்டு எங்களை வெளியே கொண்டு வாங்க அப்பா. எங்களை பயன்படுத்துங்க. எங்களை சுற்றிலும் இருக்கிற பெருங்கூட்ட ஜனத்திற்கு எங்களை பயன்படுத்துங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வரும் பொழுது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் என் அதிகாரியாய் வைப்பேன், நீ என் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று நீங்கள் சொல்லத்தக்கதாய் இருக்க வேண்டும் அப்பா. உமக்கு முன்பாய் எப்பொழுதும் நன்மையும் பிரியமானதையே நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. புதிய கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.